ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 21, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அசுர கட்டளைகளை பின்பற்றுவதனால் நீங்கள் வீடற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் எந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்க முடியும்? தந்தையிடம் எந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்க முடியாது. பதில்: தந்தையினால் தூய்மையாக்கப்பட்டு திரும்பவும் உங்கள் வீட்டிற்கும் ராஜ்யத்திற்கும் செல்வீர்கள் என்ற ஓர் எதிர்பார்ப்பை மாத்திரமே நீங்கள் தந்தையிடம் கொண்டிருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நோய் வந்த ஒருவருக்கு நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருக்காதீர்கள். இங்கு கருணை அல்லது ஆசீர்வாதங்கள் என்னும் கேள்வியே இல்லை. நான் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். இனிமேலும் நீங்கள் பாவ செயல்களை செய்யாதிருக்கும் வகையில் எவ்வாறு அத்தகைய செயல்களை செய்வது என நான் உங்களுக்கு இப்பொழுது கற்பிக்கின்றேன். பாடல்: இன்று இல்லாதுவிட்டால் நாளை இம்மேகங்கள் கலைந்துவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் எனவும் உங்களை திரும்பவும் அழைத்து செல்வதற்கு தந்தை வந்துள்ளார் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்கும் பொழுதே உங்களால் இதை நினைவு செய்ய முடியும். நீங்கள் சரீர உணர்வு உடையவர்களாக இருந்தால் உங்களால் அதை நினைவு செய்ய முடியாது. பாபா பயணியாக வந்துள்ளார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் இங்கே பயணிகளாகவே வந்தீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டை மறந்துவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு உங்கள் வீட்டை பற்றி நினைவூட்டுவதுடன் நீங்கள் சத்தோபிரதான் ஆகும் வரை உங்களால் வீடு திரும்ப முடியாது எனவும் தினமும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பாபா கூறுவது சரி என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிவானவர்கள் அந்த வழிகாட்டல்களை உடனடியாகவே பின்பற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் சரியான வழிகாட்டலை கொடுக்கும் வேறெந்த தந்தையும் இல்லை. இதனாலேயே நீங்கள் வீடற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். சில குழந்தைகள் அவருடைய வழிகாட்டல்களையும் பின்பற்றுவதில்லை. இது ஓர் அற்புதமே. தங்கள் லௌகீக தந்தையின் வழிகாட்டல்களை அவர்கள் இலகுவாக பின்பற்றுகிறார்கள். அவை அசுர வழிகாட்டல்கள் ஆகும். இதுவும் நாடகத்தில் உள்ளது. எவ்வாறாயினும் அவர் குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அசுர கட்டளைகளை பின்பற்றுவதனால் நீங்கள் அந்த நிலையை அடைந்துள்ளீர்கள். இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் சந்தோஷதாமத்திற்கு செல்வீர்கள். அது உங்களுடைய எல்லையற்ற ஆஸ்தியாகும். அவர் உங்களுக்கு தினமும் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் மிக முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். அனைவரும் இங்கே தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. வீட்டில் வசிக்கும் பொழுதும் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். இந்த பாகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். மனிதர்கள் இதை முற்றிலுமாகவே மறந்துவிட்டார்கள். சிலரை பற்றி கூறப்பட்டுள்ளது, அவர் தனது வீட்டையும் நாட்டையும் முழுமையாகவே மறந்துவிட்டார். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், உங்கள் வீட்டையும் உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். இப்பொழுது எங்கள் பாகங்கள் முடிவடைகின்றன. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் இதை மறந்துவிட்டீர்களா? குழந்தைகளாகிய நீங்கள் கூற முடியும், பாபா, நாடகத்திற்கு ஏற்ப எங்கள் பாகங்கள் எத்தகையவை என்றால் நாங்கள் எங்கள் வீட்டை மறைந்து அலைந்து திரிவதாகும். பாரதவாசிகள் மாத்திரமே தங்கள் மேன்மையான தர்மத்தையும் செயலையும் கர்மத்தையும் மறந்து தங்கள் தெய்வீக தர்மத்திலும் தெய்வீக செயலிலும் சீரழிந்து விட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்களை எச்சரித்துள்ளார். உங்கள் தர்மமும் கர்மமும் இவ்வாறு இருந்தன. நீங்கள் அங்கே செய்த செயல்கள் அனைத்தும் நடுநிலையானவை. தந்தை மாத்திரமே செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் தத்துவத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சத்தியுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை. இராவண ராஜ்யத்தில் செயல்கள் பாவ செயல்கள். உங்கள் தர்மத்தையும் கர்மத்தையும் மேன்மையாக்குவதற்கு தந்தை இப்பொழுது வந்துள்ளார். ஆகவே இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மையான செயல்களை செய்யுங்கள். சீரழிந்த செயல்களை செய்வதன் மூலம் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். அது கடவுளின் குழந்தைகளின் செயல் அல்ல. நீங்கள் பெறும் வழிகாட்டல்களை பின்பற்றி தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். உங்கள் உணவு தூய்மையாக இருக்க வேண்டும். இக்கட்டான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உணவை பெற முடியாதுவிட்டால் அப்பொழுது ஆலோசனை பெறுங்கள். சில சமயங்களில் உங்கள் வேலை தளத்தில் நீங்கள் எதையாவது உண்ண வேண்டி நேரிடும் என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். நீங்கள் யோக சக்தி மூலம் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதால் உங்கள் உணவை தூய்மையாக்குவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர் ஆதலால் நீங்கள் அனைத்தையும் விட்டு இங்கே வந்து தங்க வேண்டும் என்பதல்ல. பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இங்கே தங்க முடியும் என்பதல்ல. அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் வசிக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், நான் ஓர் ஆத்மா. எங்களை தூய்மையாக்கவும் எங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் பாபா வந்துள்ளார். பின்னர் நாங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு செல்வோம். இதுவோ இராவணனின் அந்நிய அழுக்கான ராஜ்யமாகும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் முற்றிலுமாகவே தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது உங்களை விழித்தெழச் செய்வதற்கே வந்துள்ளேன். ஆகவே ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றும் அளவிற்கு ஏற்ப மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களை சீர்திருத்துவதற்கே பாபா இப்பொழுது வந்துள்ளார். ஆகவே நீங்கள் உங்களை மிகவும் நன்றாக சீர்திருத்த வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டீர்கள் என நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் மத்தியில் பேசுவதைப் போலவே அவர் குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். அவரும் ஓர் ஆத்மாவே. அவர் பரமாத்மா. அவருக்கும் நடிப்பதற்கு ஒரு பாகம் உண்டு. ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிகர்கள். அனைத்திலும் அதி மேன்மையானதிலிருந்து அனைத்திலும் அதி தாழ்ந்த பாகங்கள் வரை உள்ளன. பக்தி மார்க்கத்தில் கடவுளே அனைத்தையும் செய்கின்றார் என மனிதர்கள் பாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், எனது பாகம் நோயற்றவர்களை குணமாக்குவது அல்ல. நீங்கள் தூய்மையாகுவதற்கான வழியை காண்பிப்பதே எனது பாகம். தூய்மையாகுவதால் உங்களால் வீட்டிற்கும் பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கும் செல்ல இயலும். இன்னாருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது, ஆகவே அவர் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் போன்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தந்தையிடம் கொண்டிருக்காதீர்கள். இல்லை, என்னை பொறுத்தவரை கருணை அல்லது ஆசீர்வாதங்களுக்கான கேள்விக்கு இடமில்லை. அதற்கு நீங்கள் சாதுக்களிடமும் புனிதர்களிடமும் செல்ல முடியும். நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், எங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். ஆகவே தந்தை உங்களிடம் கேட்கின்றார், நான் உங்களை நச்சு கடலில் இருந்து அகற்றி அக்கறைக்கு எடுத்து செல்கின்றேன். ஆகவே பின்னர் நீங்கள் ஏன் நச்சு கடலில் சிக்கிக் கொள்கின்றீர்கள்? அதுவே பக்தி மார்க்கத்தில் உள்ள உங்கள் நிலை ஆகியது. இந்த ஞானமும் பக்தியும் உங்களுக்கே உரியதாகும். சந்நியாசிகளும் ஞானம் பக்தி விருப்பமின்மை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உங்கள் புத்திகளில் இப்பொழுது இந்த ஞானமும் பக்தியும் உள்ளன, பின்னர் விருப்பமின்மை இருக்கும். ஆகவே உங்களுக்கு எல்லையற்ற விருப்பமின்மையை கற்பிப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். இது ஒரு மாயையான பூமி என தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். பின்னர் அது தேவதைகளின் பூமி ஆகும். அங்கே செயல்கள் அனைத்தும் நடுநிலையானவை. நீங்கள் எந்த பாவ செயலையும் செய்யாமல் இருக்கும் வகையில் அத்தகைய செயலை செய்வதற்கு இப்பொழுது தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். தூய்மையற்றவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவை உண்ணாதீர்கள். விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த விகாரத்தினாலேயே அப்பாவிகள் அடிக்கப்படுகிறார்கள். எவ்வாறு மாயையால் தடைகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கின்றீர்கள். இவை அனைத்தும் மறைமுகமானவை. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்தது என கூறப்பட்டுள்ளது. பின்னர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்தது எனவும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஒரே ஒரு யுத்தமே உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்காக நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். இது மரண பூமி. சத்திய நாராயணன் ஆகின்ற கதையை மனிதர்கள் கேட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அதிலிருந்து நன்மையை பெறவில்லை. நீங்கள் இப்பொழுது உண்மையான கீதையை கூறுகின்றீர்கள். நீங்கள் உண்மையான இராமாயணத்தையும் கூறுகின்றீர்கள். ஒரு ராமர் சீதையை பற்றிய கேள்வி இல்லை. இந்நேரத்தில் முழு உலகமும் லங்கையாகும். ஒரு தீவு. சுற்றிலும் நீர் சூழ்ந்துள்ளது. இது இராவண ராஜ்யம் நிலவுகின்ற எல்லையற்ற லங்கை. ஒரே ஒரு தந்தையே மணவாளனும் மற்ற அனைவரும் மணவாட்டிகளும் ஆவார்கள். இப்பொழுது தந்தை உங்களை இராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். இது துன்பக்குடில், அதாவது சோக் ஆகும். சத்தியுகம் துன்பமற்ற குடில், அசோகா ஆகும். அங்கு துன்பம் இல்லை. இந்நேரத்தில் எங்கும் துன்பம், துன்பம் மாத்திரமே உள்ளது. துன்பமற்ற ஓர் ஆத்மாவும் இல்லை. அசோகா ஹோட்டல், அதாவது துன்பமற்ற ஹோட்டல் என்னும் பெயர்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், இந்நேரத்தில் முழு உலகையும் எல்லையற்ற ஹோட்டலாக கருதுங்கள். இதுவே துன்ப ஹோட்டலாகும். மனிதர்களின் உணவும் பானமும் மிருகங்களுடையதை போன்றுள்ளன. தந்தை உங்களை எங்கே அழைத்து செல்கின்றார் என பாருங்கள். துன்பமற்ற உண்மையான குடில் சத்தியுகத்தில் உள்ளது. எல்லைக்கு உட்பட்டதற்கும் எல்லையற்றதற்கும் இடையிலான வேறுபாட்டை தந்தை மாத்திரமே உங்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் கடமையும் அவரை போன்றதே. அனைவருக்கும் பாதையை காண்பிப்பதும் குருடருக்கு ஒரு கைத்தடி ஆகுவதும் ஆகும். உங்களிடம் படங்களும் உள்ளன. பாடசாலையில் ஒரு ஆசிரியர் இன்னென்ன நாட்டை ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி குறிப்பிடுகின்றார். நீங்களும் குறிப்பிட முடியும். நீங்கள் ஓர் ஆத்மா, சரீரம் அல்ல. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். அத்தகையதோர் இலகுவான விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு கூறுகின்றீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் சகோதரர்களே. தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் தந்தையாகிய கடவுளை பற்றி பேசுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஒருபொழுதும் உங்கள் மத்தியில் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் சரீரதாரிகள் ஆகும் பொழுது சகோதர சகோதரிகள் ஆகின்றீர்கள். ஷிவ் பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக நீங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவீர்கள். நீங்கள் பாட்டனாரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனாலேயே நீங்கள் பாட்டனாரை நினைவு செய்கின்றீர்கள். நான் இக்குழந்தையை பிரம்மாவை எனக்குரியவராக்கினேன், அதாவது நான் அவரில் பிரவேசித்துள்ளேன். நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, புதிய தெய்வீக இல்லற பாதை இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் அனைவரும் ஷிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். பிரம்மாவும் அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்து மற்ற அனைத்து உறவு முறைகளையும் தொடர்ந்தும் குறைத்து கொள்ளுங்கள். 8 மணி நேரம் நினைவு செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் ஓய்வெடுக்கவோ அல்லது வியாபாரம் போன்றவற்றை செய்யவோ முடியும். எஞ்சியுள்ள 16 மணி நேரங்களில் உங்களுக்கு வேண்டியதை அனைத்தையும் செய்ய முடியும். நீங்கள் தந்தையின் ஒரு குழந்தை என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் இங்கு வந்து ஒரு விடுதியில் தங்க முடியும் என எண்ணாதீர்கள். இல்லை, நீங்கள் உங்கள் இல்லறத்தில் உங்கள் குழந்தைகளுடன் வசிக்க வேண்டும். நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்கு தந்தையிடம் வருகின்றீர்கள். மதுபனின் ஒரு கண தரிசனத்தை பெறுவதற்கு மக்கள் மதுராவிற்கும் பிருந்தாவனத்திற்கும் கிருஷ்ணருடன் தொடர்புள்ள இடங்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதன் சிறிய மாதிரி உரு ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். இந்த எல்லையற்ற விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சிவ் பாபா பிரம்மாவின் மூலமாக புதிய உலகை படைக்கின்றார். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். இங்கு விகாரம் என்ற கேள்வியே இல்லை. ஒருவர் ஒரு சந்நியாசியின் சிஷ்யராகும் பொழுது அவர் தனது ஆடைகளை மாற்றி சந்நியாசி ஆடைகளை அணிகின்றார். அவரின் பெயரும் மாற்றப்படுகிறது. இங்கும் நீங்கள் வந்து பாபாவிற்கு உரியவர் ஆகிய பொழுது பாபா உங்கள் பெயர்களை மாற்றினார். பலரும் அந்த பட்டியில் இருந்தார்கள். அந்த பட்டியை பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். சமய நூல்களில் அத்தகைய கதைகள் எழுதப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மீண்டும் இடம்பெறும். இப்பொழுது உங்கள் புத்தியில் உலக சக்கரம் சுழல்கிறது. தந்தையும் சுயதர்ஷ்ன சக்கரதாரி. அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிவார். பாபாவுக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. உங்களுக்கு பௌதீக சரீரங்கள் உள்ளன. அவர் பரமாத்மா. ஆத்மாவே சுயதர்ஷ்ன சக்கரத்தை சுழற்றுபவர். ஓர் ஆத்மா எவ்வாறு அந்த அணிகலன்களுடன் காண்பிக்கப்பட முடியும்? இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதோர் விஷயமாகும். இந்த விஷயங்கள் மிகவும் சூட்சுமமானவை. தந்தை கூறுகின்றார், உண்மையில் நான் சுயதர்ஷ்ன சக்கரதாரி. ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு உலக சக்கரத்தின் ஞானத்தையும் பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபாவும், நாங்கள் அனைவரும் பாரதவாசிகளாகும். தந்தை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நானும் சுயதர்ஷ்ன சக்கரத்தை சுழற்றுபவர், தூய்மையாக்குபவராகிய நான் உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் வந்து உங்களை தூய்மையாக்குமாறு உங்களை விடுதலை செய்யுமாறு என்னை அழைத்தீர்கள். அவர் தனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அவர் பிறவி மறுபிறவிக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஒரு பிறவியை எடுத்தாலும் அது ஓர் தெய்வீக பிறவியாகும். மக்கள் சிவனின் பிறந்த நாளை அல்லது சிவனின் ராத்திரியை கொண்டாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், இரவு முடிவுக்கு வரும்பொழுது நான் வருகின்றேன். ஆகவே நான் அதை பகலாக ஆக்குவதற்கு வருகின்றேன். நீங்கள் பகலில் 21 பிறவிகளையும் இரவில் 63 பிறவிகளையும் எடுக்கின்றீர்கள். ஆத்மாக்களான நீங்களே வேறுபட்ட பிறவிகளை எடுக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பகலில் இருந்து இரவுக்குள் வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் பகலுக்குள் செல்ல வேண்டும். நீங்கள் சுயதர்ஷ்ன சக்கரதாரிகள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். எனது பாகம் இப்பொழுது நடிக்கப்படுகிறது. நான் உங்களையும் சுயதர்ஷ்ன சக்கரதாரிகள் ஆக்குகின்றேன். பின்னர் நீங்கள் மற்றோரையும் அவ்வாறு ஆக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்ற சக்கரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா? முற்றிலும் இல்லை. நீங்கள் முற்றிலும் அறியாமையில் இருந்தீர்கள். பாபா பிரதான விஷயத்தை விளங்கப்படுத்துகின்றார். அவரே சுயதர்ஷ்ன சக்கரதாரி. அவர் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவரே சத்தியமும் உயிர் வாழ்பவரும் ஆவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், உங்கள் மத்தியில் சண்டை சச்சரவு செய்ய வேண்டாம். உப்பு நீர் போன்று ஆகாதீர்கள். சதா முக மலர்ச்சியுடன் இருந்து அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அனைவரும் தந்தையை மறந்து விட்டார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அசரீரியான கடவுள் அசரீரியான ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். நீங்கள் ஆதியில் அசரீரியானவர்கள், பின்னர் நீங்கள் பௌதீகமானவர்கள் ஆகின்றீர்கள். ஒரு பௌதீக சரீரமின்றி ஓர் ஆத்மாவால் எதையும் செய்ய முடியாது. ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அங்கு எந்த அசைவும் இருக்க முடியாது. அந்த ஆத்மா உடனடியாக சென்று மற்றொரு சரீரத்தில் தனது பாகத்தை நடிக்கின்றார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் அவற்றை உங்களுக்குள் கிரகியுங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் பாபாவிடமிருந்து எனது ஆஸ்தியை பெறுகின்றேன். உங்கள் சத்யுகத்து ஆஸ்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாரத மக்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியை கொடுத்தவர் நிச்சயமாக தந்தையாகவே இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது இந்த ஆஸ்தியை கொடுத்தார்? பின்னர் என்ன நடைபெற்றது? மனிதர்கள் இதை முற்றிலும் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் கூறுகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் 84 பிரிவுகளை எடுக்கின்றீர்கள். நான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வந்துள்ளேன். அத்தகையதோர் இலகு வழியில் நான் உங்களுக்கு விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றேன். தந்தையை நினைவு செய்து இனிமையானவர் ஆகுங்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. தந்தையே சட்டத்தரணிகளுக்கெல்லாம் சட்டத்தரணி. அவர் உங்களை அனைத்து வாதங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்னும் உள்ளார்ந்த சந்தோஷம் குழந்தைகளாகி உங்களுக்கு பெருமளவில் இருக்க வேண்டும். எங்கள் ஆஸ்தியை எங்களுக்கு கொடுப்பதற்கு தந்தை எங்களை தத்தெடுத்துள்ளார். நீங்கள் இங்கு உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு வருகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் குழந்தைகள் போன்றோரை பராமரிக்கும் பொழுதும் உங்கள் புத்தி எல்லையற்ற தந்தையுடனும் உங்கள் ராஜ்யத்துடனும் இருக்க வேண்டும். கல்வி மிகவும் இலகுவானது. உங்களை உலக அதிபதிகளாக்கும் தந்தையை நீங்கள் எவ்வாறு மறக்க முடியும்? அனைத்திற்கும் முதலில் நிச்சயமாக உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். சங்கம யுகத்திலேயே தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஏனெனில் சங்கம யுகத்திலேயே நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆக வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாகிய பிராமண குல அலங்காரங்களே தேவ குலத்தை விடவும் மிகவும் மேன்மையானவர்கள். பாரதத்தின் மிகவும் மேன்மையான சேவையை நீங்கள் செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். பாபா இப்பொழுது சித்திகள் போன்ற பூஜிப்பவர்களாகிய உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்த வைரங்கள் ஆக்குகின்றார். அத்தகைய ஆன்மீக குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் காலை வந்தனங்களும் அன்பும் நினைவுகளும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு செயலும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். தந்தையின் வழிகாட்டல்களை மாத்திரம் பின்பற்றுங்கள். 2, சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்கள். என்றுமே உவர்நீர் போல் ஆகாதீர்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். மிக மிக இனிமையானவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா தன்னலமற்ற யோகியாகி மரியாதையை வேண்டுவதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதையை வழங்குவீர்களாக. ஒருவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கின்றாரோ அல்லது உங்களை ஏற்றுக்கொள்கின்றாரோ இல்லையோ, நீங்கள் அவரை உங்களின் இனிய சகோதரனாக அல்லது இனிய சகோதரியாக கருத வேண்டும். நீங்கள் உங்களின் சொந்த சுய மரியாதையை பெற வேண்டும். அத்துடன் அன்பான திருஷ்டி அன்பான மனோபாவத்துடன் தொடர்ந்து ஆத்ம உணர்வு மரியாதையை வழங்குங்கள். அவர் மரியாதை கொடுத்தால் நான் மரியாதை கொடுப்பேன் என சிந்திப்பது ராஜரீக ரூபத்தில் யாசிப்பதாகும். இதில் தன்னலமற்ற யோகி ஆகுங்கள். ஆன்மீக அன்பை அவர் மீது பொழிவதன் மூலம் ஓர் எதிரியை நண்பராக மாற்றுங்கள். யாராவது உங்களின் மீது கல்லை எறிந்தாலும் நீங்கள் அதற்கு பிரதிபலனாக அந்த ஓர் இரத்தினத்தை வழங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் இரத்தின வியாபாரியின் குழந்தைகள் ஆவீர்கள். ஸ்லோகம். உலகை புதுப்பிப்பதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள், கருவி மற்றும் பணிவு. அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவராக இருங்கள். சேவையில் வெற்றி பெறுவதற்கான பிரதானமான அடிப்படை துறவரமும் தபஸ்யாவும் ஆகும். இத்தகைய துறவிகளும் தபஸ்விகளும், அதாவது சதா தந்தையின் அன்பில் தங்களை மறந்திருப்பவர்களும், அன்பு, ஞானம், ஆனந்தம், சந்தோஷம், அமைதி கடலில் அமிழ்ந்திருப்பவர்களும் தபஸ்விகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இத்தகைய துறவரத்தையும் தபஸ்யாவையும் கொண்டிருப்பவர்களே உண்மையான சேவையாளர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.